السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول، لا إله إلا هو إليه المصير، جل عن الشبيه والنظير والمثيل، ذلكم الله ربكم لا إله إلا هو، خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل. وصلوات ربي وسلامه على سيد الأولين والآخرين وخاتم النبيين وإمام المرسلين حبيب رب العالمين محمد النبي الأمي القرشي الهاشمي المطلبي الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة فكشف الله به الغمة وجاهد في سبيل الله حق جهاده حتى أتاه اليقين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين، أما بعد. ஹிமாயத்துல் உம்மா அமைப்பின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, அதன் அங்கத்தவர்களே, குழுமியிருக்கக்கூடிய மேன்மைக்குரிய பெரியவர்களே, மரியாதைக்குரிய ஆலிம்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பன்முக ஆளுமை என்றொரு தலைப்பை கொடுத்து இந்த தலைப்பின் கீழ் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொள்ளப்பட்ட போது நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் போனேன். நெகிழ்ந்து போனதற்கான காரணம், ஒரு பன்முக ஆளுமையை பற்றி எந்த ஆளுமையும் இல்லாத ஒருவன் பேசுவது எப்படி என்றொரு கேள்வி எனக்குள் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அந்த நொடிப்பொழுதில் எழுந்தது. முடியாது, வேறு எவரிடமாவது சொல்லி இதனை செய்து கொள்ளுங்கள், பங்கு கொள்ளக்கூடிய பயன்பெறக்கூடியவர்களுள் ஒருவனாக நானும் இருக்கிறேன் என்று கேட்டபோது, இல்லை, நீங்கள் தான் செய்தாக வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். மகிழ்ந்து போனதற்கான காரணம், பெரியவர்கள் ஆளுமைகளை பற்றி பேசியாவது நம்மிடத்தில் பெரிய தன்மைகளையும் ஆளுமையையும் வளர்த்து கொள்ளலாமே என்றொரு சின்ன இல்லை பெரிய ஆசை, அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியும் தான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் வரலாறு கண்ட ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பன்முக ஆளுமைகளுள் ஒருவர். அந்த மனிதரை பற்றி பேசுவதன் மூலம் நாமும் கொஞ்சமாவது அவருடைய ஆளுமையை பெற்றுக்கொள்ளலாமே என்றொரு ஆசை வருவது தப்பல்ல என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் படித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள் கவிதையில், உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும் வ அர்ஜு அன் அனால பிஹிம் ஷஃபாஅ வ அக்ரஹு மன் திஜாரத்துஹுல் மஆசி என்ன சொல்கிறார்கள் என்றால், இமாம் அவர்கள், நல்லவர்களை நான் நேசிக்கிறேன், ஆனால் அவர்களில் நான் இல்லை. நல்லவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களில் நான் இல்லை. அவர்களை கொண்டு எனக்கு மறுமையில் ஷஃபாஅத் கிடைக்க நான் ஆசிக்கிறேன். நல்லவர்களுடைய ஷஃபாஅத் மறுமையில் கிடைக்கும், ஏனென்றால் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்ற காரணத்தினால். எவரின் வியாபாரம் பாவங்களாக இருக்குமோ அவரை நான் வெறுக்கிறேன். சரக்கில் நானும் அவர்களும் ஒன்றாக இருந்த போதிலும் சரியே, விற்பதும் வாங்குவதும் பாவ பொருட்களை பாவம் செய்வதை என்றிருந்தால், அவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களான அவர்களும் நானும் ஒன்றாகத்தான் இருக்கிறேன். இருந்தபோதும் பாவம் செய்பவர்களை நான் வெறுக்கிறேன், நல்லவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி, நல்லவர்களை நேசிப்பதன் மூலம் அவர்களின் ஷபாத்தையாவது குறைந்தபட்சம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நல்லவர்களெல்லாம் நல்லவர்களான இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆசை வைத்தார்கள் என்றால், அந்த ஆளுமை, அந்த நல்ல மனிதர் அவரை பற்றி பேசியாவது, அவர் பக்கம் நெருங்கியாவது, அவரை போன்று கொஞ்சமாவது என்னை என் வாழ்க்கையை புடம் போட்டுக் கொள்ளலாமே என்ற வகையில் ஒரு ஆசை எழுந்தது. அந்த வகையில் ஒரு பூரிப்பு. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு அறிஞர். அறிஞர் என்ற வார்த்தையை அதன் முழுமையான அர்த்தத்தில் நான் பார்க்கிறேன். வெறும் அறிஞர் என்ற வார்த்தையை அதனுடைய அர்த்தத்தில் நான் பயன்படுத்தவில்லை. அறிஞர் என்பதற்குரிய முழு அளவிலான வரைவிலக்கணத்தை நன்கு கசடர தெளிவாக அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து பயன்படுத்துகிறேன். அவர் ஒரு முழுமையான அறிஞர். பன்முக ஆளுமை என்ற பதத்தின் பதங்கள் சொற்றொடரின் பின் தங்கியிருக்கக்கூடிய ஒரு மயக்கத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு முழுமையான அறிஞர். அதற்கப்பால் ஒரு கர்ம வீரர், ஒரு குடும்ப தலைவர், அதுக்கு அடுத்தபடியாக பல்வேறு பொது திறமைகளை உடையவர், ஒரு சிறந்த குதிரை வீரர், ஒரு பயிற்சி பெற்ற குறி தவறாமல் எய்து குறியை இலக்கை சரியாக அடைந்து கொள்ளக்கூடிய அம்பெறி வீரர். இன்னும் புருவ முயற்சி பார்ப்பீர்கள், அவர்கள் ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் என்று சொன்னார். பன்முக ஆளுமை என்ற சொற்றொடரின் பின் இவையெல்லாம் இருக்கின்றன. மட்டுமல்ல, அவர்களிடத்தில் கவித்துவம் இருந்தது. ஒரு சிறந்த பார்ப்போர் கேட்போர் வாயில் கை வைத்து பார்க்கும் அளவுக்கு, அதிர்ச்சியோடு பார்க்கும் அளவுக்கு கவித்துவம் நிறைய பெற்றிருந்த ஒரு கவிஞர். இப்படி பல வகைகளிலும் நாம் அவர்களை பார்க்கலாம். ஹிஜ்ரி 2 அப்பாசிய ஹிலாபத்தின் ஒரு முக்கியமான காலப்பகுதி. அறிவுத்துறை பரவலாக மட்டுமல்ல ஆழமாக ஊடறுத்துக் கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் சில அறிஞர்கள் உலகளாவிய ரீதியில் புகழ் புத்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுள் ஒருவர் தான் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆவார். அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 150 அந்த ஆண்டில் தான் இமாம் அபு ஹனீஃபா என்ற ஒரு பெருமறிஞர் வஃபாத்தானார்கள். 150 பிறந்து ஹிஜ்ரி 204 மறைந்து சுமார் 54 என்னென்னவோ எல்லாமோ பண்ணிவிட்டு போன ஒரு அறிஞர். அவருடைய இபாதத்தின் பக்கத்தை விரித்தால் இவருக்கு வகுப்பு நடத்துவதற்கு, படிப்பதற்கு, படித்துக் கொடுப்பதற்கு, எழுதுவதற்கு, வாசிப்பதற்கு எங்கு நேரம் இருந்ததோ என்று வியந்து பார்ப்போம். அவருடைய எழுத்து பணிகள், அவரது கற்றல் கற்பித்தல் பணிகளின் பக்கத்தை திறந்து பார்த்தால் அவருக்கு இபாதத் செய்வதற்கு எங்கு நேரம் கிடைத்தது என்று மறுபக்கம் நாம் யோசிப்போம், சிந்திப்போம். இப்படி ஒரு வித்தியாசமான நமது சிந்தனைக்கும் நமது கற்பனைக்கும் சற்றே அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருளுக்கு உட்பட்ட ஒரு அறிஞராகத்தான் நாம் அவரை பார்க்க வேண்டியிருக்கிறது. 54 இப்படியெல்லாம் சாதனை படைத்து விட்டு போனார்களே என்பதை நான் சொல்ல இருக்கக்கூடியவற்றிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு குறிப்பு, அவர் பண்ணியிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி ஒரு மணித்தியாலத்துக்குள் சொல்லிவிடுவது என்பது அது சிரம சாத்தியமானது. அண்மையில் ஒரு புத்தகம் படித்தேன். அதில் 29 ஒருவர் திரைப்பட பாடல் எழுதி சாதனை படைத்திருக்கிறார் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். வெறும் பாடல்கள் தத்துவங்களை சொல்லி எழுதி முடித்து விட்டு போனான். 29 தான் நான் வாழ்ந்திருக்கிறான். அப்படியாக உலகம் ஏதேதோ சிறிய சிறிய அற்பமான சொற்பமான சாதனைகளை படைத்தவரை பார்த்து வியக்கின்ற காலத்தில் இப்படியான அசாதாரண அபூர்வமான சாதனைகள் படைத்தவர்களை பேச வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன். நானும் நீங்களும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது கஸ்ஸா. அந்த பூமியை நினைக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் சற்று கவலை வருகிறது. அதுதான் காசா. இன்று இஸ்ரவேலர்கள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காசா, அரபு மொழியிலே கஸ்ஸா என்று சொல்வார்கள். அந்த பூமியில் தான் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களின் வம்சம் இருக்கிறதே தந்தை வழியில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் போய் சேர்கிறது. அவர்கள் நபி அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள், ஹாஷிமி முத்தலிபி வம்சத்தில் இருந்து வந்தவர்கள். அதனால் தான் இமாம் அவர்களுக்கு ஜகாத்தும் சதகாவும் ஆகுமானதாக இருக்கவில்லை. ஏனென்றால் நபி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு, அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்களுக்கு ஜகாத் சதகாக்கள் எடுப்பதோ அவர்களுக்கு கொடுப்பதோ கூடாது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் அந்த பரம்பரையில் வருபவர்களுக்கு ஜகாத் சதகா அவர்கள் எடுக்கவும் முடியாது, பிறர் கொடுக்கவும் முடியாது. அப்படியான ஒரு கண்ணியமான குரைஷி வம்சத்தில், அதிலும் மிக கண்ணியமான ஹாஷிமி குடும்பத்தில் பிறந்தவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பிறந்து 2 வயதை அடையவில்லை, தந்தை காலமாகி போனார்கள். அந்த வீட்டுக்குள் வறுமை கூடாரம் அடித்திருந்தது. தந்தை உயிர் வாழ்ந்த காலத்திலும் வறுமை, தந்தையின் மறைவுக்கு பின் வறுமையிலும் வறுமை. ஆனால் தாய் நல்ல ஒரு பெண்ணாக இருந்தால், அருமை தாய்மார்களே உங்களுக்கு பாடமும் படிப்பினையும் எங்கே இருக்கிறது? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தாயாரின் பெயர் சரியாக குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் ஒரு சிறந்த மார்க்க அறிவும் நல்ல பண்பாடும் அதே நேரத்தில் இறை பக்தியும் உள்ள ஒரு பெண்ணாக இருந்ததோடு தன் பிள்ளையை வறுமை கோட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டும் உருவாக்கி எடுக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருந்த ஒரு பெண். அவர்களின் சிறந்த விவேகமும் அல் குர்ஆனிய ஞானமும் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு நிகழ்வு மாத்திரம் போதுமானது. அந்த தாய் ஒரு தடவை சாட்சி சொல்வதற்காக மக்காவின் நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஒரு வழக்கு, அந்த வழக்குக்கு 2 ஆண்கள் சாட்சிகளாக தேவை. ஆனால் ஒரு ஆண் சாட்சியாக இருந்தார். இந்த நேரத்தில் ஒரு ஆண் மற்றொரு ஆணின் இடத்துக்கு குர்ஆன் சொல்வது போல் 2 பெண்கள் தேவைப்பட்டார்கள். அந்த பெண்கள் இருவரில் ஒருவர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களின் அருமை தாயார். இப்பொழுது நீதிபதி வழக்கை விசாரிக்கிறார். நீதிபதியின் தேவை என்னவாக இருந்தது என்றால், இந்த வழக்கில் 2 பெண்களையும் சாட்சி சொல்லும் போது ஒருவர் சொல்லும் சாட்சியை மற்றவர் தெரியாமல் மறைத்து வைத்து விசாரிக்க வேண்டும். அந்த சாட்சியை நெறிப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் சொல்லும் சாட்சியை மற்ற பெண் செவிமடுத்து விடக்கூடாது என்பதற்காக இருவரையும் வேறு பிரித்து பார்த்து சாட்சியத்தை கேட்க விரும்பினார். இந்த நேரத்தில் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் அருமை தாயாரின் அல் குர்ஆனிய ஞானம் வெளிப்படத் தொடங்கியது. சொன்னார்கள் அந்த நீதிபதியை பார்த்து, அல்லாஹு தஆலா சாட்சியம் பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா? ஃபஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மிர் ரிஜாலிக்கும் ஃபஇன் லம் யகூனா ரஜுலைனி ஃபரஜுலும் வம்ராத்தான். 2 ஆண்கள் இல்லை என்றால் ஒரு ஆணும் 2 பெண்களும். பிறகு அல்லாஹ் சொன்னான், 2 பெண்களை எடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த துல்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உக்ரா. ஒரு பெண் மறந்துவிடும் போது சாட்சியம் அளிக்கும் வேளையில் மற்ற பெண் அவளுக்கு ஞாபகமூட்ட வேண்டும் மறந்ததை. இதற்காக வேண்டிதான் ஆண்களை விட பலம் குறைந்த 2 பெண்களை ஒரு ஆணின் இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறான். இங்கே அல்லாஹ் சொல்வது, ஒரு பெண் சாட்சியம் சொல்லும் போது அந்த பெண்ணின் சாட்சியத்தில் அவளுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டால் அல்லது மறந்து ஏதோ விடுபட்டு விட்டால் மற்ற பெண் அவளுக்கு நினைவு ஊட்ட வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்கே நீங்கள் 2 பெண்களையும் பிரித்து விடுகிறீர்கள். ஒருவர் சொல்வது மற்றவருக்கு எப்படி செவிமடுக்க முடியும்? மக்காவின் நீதிபதி அதிர்ந்து போனார். தனது முடிவை மாற்றிக்கொண்டார். 2 பெண்களையும் ஒன்றாக வைத்து சாட்சியத்தை செவிமடுத்தார். இப்படியான ஒரு சிறந்த மார்க்க அறிவும் தெளிவுமுள்ள ஒரு பெண்மணிக்கு பிறந்தவர்கள் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா சிறு வயதில் எத்தீமாக ஒரு அனாதியாக இருந்து கொண்டிருக்கும் போது, 2 வயதான போது காசாவில் இருந்து அவர்களின் தாயாரினால் ஹிஜாஸுக்கு மக்காவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய முழு பரம்பரையும் அங்கே இருக்கிறது, குறைசி வம்சம் அங்கே இருக்கிறது, ஹாஷிமி குடும்பத்தினர் அங்கே இருக்கிறார்கள், எனவே அங்கே கொண்டு வருகிறார்கள். ஆனால் குடும்பத்தை சேருவது தொப்புள் கொடி உறவை மீண்டும் இணைத்துக் கொள்வது என்ற நோக்கத்தை விடவும் அவர்களுக்கு இருந்த நோக்கம் என்ன தெரியுமா? மக்காவில் நபி அவர்களுடைய ஹதீஸ் அறிவு, நபி அவர்களுடைய குர்ஆனிய அறிவு, நபி அவர்களின் இன்னோரன்ன அறிவையெல்லாம் சுமந்திருக்கக்கூடிய வஹ்யின் இடமாகிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களிடம் தன் பிள்ளைக்கு அறிவமுதமா ஊட்டுவது, இந்த ஒரே ஒரு பிரதான நோக்கத்திற்காக வேண்டி கொண்டு வந்தார்கள். ஆனால் படிப்பிக்க வைப்பதற்கு, கற்கை தொடுவதற்கு, தொடுவதற்கோ தொடர்வதற்கோ அவர்களுடைய தாயாரிடம் எந்த பணமும் இருக்கவில்லை. இமாம் அவர்களை பின்னொரு காலத்தில் தனது இளம் தனது சிறுவராயத்தில் எப்படி கல்வி தொடர்ந்தேன் என்பதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குந்து யதீமன் ஃபீ ஹிஜ்ரி உம்மி, என் தாயின் மடியில் நான் ஒரு அனாதையாக இருந்தேன், எனக்கு குத்தாப் சிறுவர்கள் குர்ஆன் படிக்கக்கூடிய கல்விக்கூடத்தில் என்னை சேர்த்து விடப்பட்ட போது எனக்கு கற்றுத்தருகிற ஆசிரியருக்கு எனக்கு கற்றுத்தருவதற்கான ஊதியத்தையோ அல்லது கூலியையோ கொடுப்பதற்கு என் தாயிடம் எதுவும் இருக்கவில்லை. அதுக்கு பதிலாக என் ஆசிரியர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் வகுப்பில் இல்லாத வேளையில் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பை எனக்கு தந்து அந்த பொறுப்பை அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியாக ஆக்கிக் கொண்டார். இன்னொரு கட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் ஆசிரியர் இப்படியும் நடந்து கொண்டார், என் ஆசிரியர் எனக்கு கற்றுத்தர வேண்டிய தேவை இருக்கவில்லை. அதில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? பிற மாணவர்களுக்கு என் ஆசிரியர் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி கொடுப்பார், ஓதி கொடுக்கும் போது அவர்களுக்கு ஓதி கொடுப்பதை நான் ஒரு தடவை கேட்டால் அது எனக்கு மனப்பாடமாகிவிடும், ஆசிரியரிடம் அவர் சொல்லித்தராமலே நான் பாடத்தை ஒப்பிவித்து விடுவேன். இதனை தொடர்ந்து பார்த்த ஆசிரியர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? லா யஹில்லு அன் ஆஹுத மின் கஷைஆ, உனக்காக நான் எந்த சிரமத்தையோ நேரத்தையோ ஒதுக்கவில்லை, ஆகவே உம்மிடமிருந்து எதையும் நான் ஊதியமாக கூலியாக பெறுவது எனக்கு ஹலாலாக மாட்டாது என்று சொல்லி என்னிடம் அவர் கூலி பெறுவதை இல்லாமலாக்கி கொண்டிருந்தார். ஆகவே இரு காரணங்களும் நியாயமாக இருந்திருக்கலாம். இப்படி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் குத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய சிறு பருவத்திலே குர்ஆன் ஓது கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கால பருவத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி கல்வி பயின்றார்கள் என்பதை அவர்களை சொல்லி வைக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அந்த கால பகுதியிலே குர்ஆனை ஓத படித்தார்கள். அதன் பிறகு மக்காவிலேயே தொடர்ந்து வேறு அறிவை பெற ஆரம்பித்தார்கள். குர்ஆனின் விளக்கத்தை படித்தார்கள், ஹதீஸ்களை படித்தார்கள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து பிரிந்து பிளந்து வரக்கூடிய விரிவுரைகளாக அமையக்கூடியவற்றை அந்தந்த துறைகளை கற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இளவல் ஷாஃபிஈ வளர்ந்து வருகிறார், முதிர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார். அவரிடத்திலே இன்னும் ஒரு ஆசை வருகிறது, அரபு மொழியை கசடற கற்க வேண்டும். அதற்கு உகந்த வழிதான் அரபு சமூகத்தில் இருக்கக்கூடிய கோத்திரங்களுக்குள் தான் புகுந்து கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய சொற்களை, சொற்றொடர்களை, வசன அமைப்புகளை, கவிதைகளை எல்லாம் நான் உள்ளிருத்துக் கொள்வது. ஹுதைல் என்ற ஒரு கோத்திரம் இருந்தது, அரபு சமூகத்தில் இருந்த ஒரு நல்ல இலக்கியத்தில் துறை போயிருந்த கோத்திரம் அது. அந்த கோத்திரத்தோடு போய் சேர்ந்து கொண்டு அவர்களிடம் இருந்த கவிதைகளை எல்லாம் படிக்கவும் மனநமிடவும் ஆரம்பித்தார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது சுமார் 10,000 கவிதைகளை அவர்கள் தன் மனதில் மனப்பாடமாக்கி கொண்டார்கள். 10,000 கவிதைகள் இளேசு மாசான ஒன்றல்ல, 10,000 கவிதைகளை தனக்கு மனப்பாடமாக்கி கொண்டார்கள். அந்த காலத்திலே நமக்கெல்லாம் எத்தனை கவிதைகள் பாடம்! இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களுடைய சொந்த கவிதைகள் அல்ல, பிறர் யாத்த கவிதைகள், பிறர் படித்த கவிதைகள், அவற்றில் 10,000 கவிதைகள் அவர்களுக்கு பாடம். நாமும் தான் கவிதைகளை படிக்கிறோம், இல்லை கவிதைகள் எழுதுகின்றவர்களுக்கு கூட தமது சொந்த கவிதைகளில் எத்தனை வரிகள் பாடம்! சொந்த கவிதைகளில் எத்தனை வரிகள் அவர்கள் யாத்ததில் பாடும் என்று கேட்டால் அத்தனையிலும் கொஞ்சம் தான் பாடும் சொல்வோம். ஹதரத் இமாம் அவர்களுடைய கவிதைகளில் அவர்களுடைய கவிதைகளை ஒரு பக்கம் வைப்போம். அவர்கள் அடுத்தவரின் கவிதைகள் அதிலும் குறிப்பாக ஹுதைல் கோத்திரத்தில் இருந்த கவிதைகள் மாத்திரம் 10,000 அவர்களுடைய நினைவுக்கு வந்து சேர்ந்து விட்டன. இது அவர்களுடைய நினைவாற்றலை பழிச்சிடுகின்றது. பிறகு அங்கு இருக்கும் காலத்தில் தான் முஸ்லிம் இப்னு காலித் அஸ்ஸஞ்சி ரஹ்மஹுல்லாஹ், மக்காவின் பெயர் பெற்ற புகழ் பூத்த முஃப்தியாக இருந்தவர்கள், அவர்களுடைய அனுமதி கிடைத்தது. இமாம் அவர்களுக்கு இப்பொழுது பதின்ம பருவத்தில் 15 வயது. என்ன அனுமதி கொடுத்தார்கள் தெரியுமா? ஆனலக்க அந்துஃப்தி, ஒரு உலக வரலாற்றில் ஒரு 15 வயது மனிதனுக்கு கிடைத்ததாக பார்க்க முடியாத ஒரு அனுமதி, உமக்கு மார்க்கத்திற்கு ஃபத்வா வழங்கலாம் என்று. மக்காவின் முஃப்தியின் அனுமதி 15 வயதில் அவர்களுக்கு கிடைத்தது ஃபத்வா வழங்குவதற்கு. ஆனால் நமக்கெல்லாம் இப்படி ஒரு சான்று கிடைத்து விட்டால் போதும், கற்றது இனிமேல் கற்பதற்கு இல்லை, துறை போய்விட்டோம், கரைத்து குடித்து விட்டோம் என்ற அதிமேதாவித்தன உணர்வோடு நாம் உலாவ ஆரம்பிப்போம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களோ கற்றது கை மண்ணளவு என்ற உணர்வோடுதான் அவர்கள் கடைசி வரைக்கும் இருந்தார்கள். 15 வயதில் தெரிந்து கொண்டார்கள், இமாம் மாலிக் என்ற ஒரு பெருமறிஞர் மதீனாவில் இருந்து மக்களுக்கு கல்வி போதனை செய்து கொண்டிருக்கிறார். நபி அவர்களின் இறுதி வாழ்க்கை 10 ஆண்டுகள் மதீனாவில் இருந்தது. அங்கேதான் அவர்களுடைய சஹாபிகளிடம் இருந்து அவர் அறிவை பெற்றிருக்கிறார், தாபிகளிடமிருந்து அறிவை பெற்றிருக்கிறார். எனவே அவரிடம் போகலாம் என்று தாயின் அனுமதியை பெற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போய் அவர்கள் கல்வி பெற ஆரம்பிக்கிறார்கள். இமாம் மாலிக் அவர்களிடம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் இந்த 2 நிகழ்வையும் ஒன்றாக சொல்கிறார்கள். நான் குர்ஆனை 7 வயதினாக இருக்கும் போது மரணமிட்டுக் கொண்டேன். நாம் 7 வயதாகியும் குர்ஆனை திருத்தமாக ஓதி முடிப்பதில்லை, ஆனால் 7 வயதில் குர்ஆனை முழுமையாக மரணமிட்டுக் கொண்டேன் என்கிறார்கள். 10 வயதில் இமாம் மாலிக் அவர்களின் மொத்தா கிரந்தத்தை மரணமிட்டு முடித்தேன் என்கிறார்கள். மக்காவில் இருக்கும் போதே மாலிக் அவர்களின் கிரந்தம் உலக புகழ் பெற்ற கிரந்தம், ஹதீஸில் முதலாவது தொகுப்பு மொத்தா. அந்த மொத்தாவில் சுமார் 1800 ஹதீஸுகள் இருக்கின்றன. அந்த அத்தனையையும் அப்படியே கரைத்து மனப்பாடமாக்கி வைத்திருந்தார்கள். இமாம் மாலிக் அவர்களிடம் போன போது மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் பார்த்துவிட்டு பெருமறிஞர் அவர்களிடத்திலே பாடம் கேட்ட போது சொன்னார்கள், நான் பாடம் நீங்கள் சொல்ல தேவையில்லை, மோப்பாவை நானே உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன். படிக்க ஆரம்பித்தார் முதல் ஹதீஸ், 2ஆம் ஹதீஸ், 3ஆம் ஹதீஸ், 4ஆம் ஹதீஸ். மாலிக் ரஹ்மஹுல்லாஹை பார்க்கிறார், ஆசிரியருக்கு சடைவு வருகிறது போல நிறுத்த பார்க்கிறார்கள். ஆசிரியரோ, இல்லை தொடரும் தொடரும் தொடரும், இவர் நிறுத்துவதற்கு பார்க்கிறார், இல்லை அவர் தொடரட்டும் என்கிறார். ஏனென்றால் என்னுடைய ஒரு கிரந்தம் 1800 ஹதீஸுகள் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம், ஒரு மாணவன் ஒரு 15, 16, 17 வயதில் அவ்வளவையும் பாடமாக்கி இருக்கிறான், 10 வயதில் முழுமையாக மனமிட்டு இருக்கிறான், அவன் சரணமாக சொல்லிக் கொண்டு போகிறான், பிழை எதுவும் இல்லை, திக்கல் இல்லை, நிறுத்தல் இல்லை, இப்பொழுது தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறான், இவனிடத்தில் இதனை ஆசிரியராகிய நான் அப்படியே லைட்டு போய் கேட்டுக்கொண்டு இருக்காமல் எப்படி இருப்பது என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆசிரியரிடம் மோத்தாவை பாடம் கொடுத்து விட்ட போது அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் தனது அன்பு மாணவனை பார்க்கிறார்கள், இது ஒரு சாதாரண இளவலுக்கு கைவசப்படாது, இந்த அபார அதிசயிக்கக்கூடிய திறமை ஒரு சாதாரண இளைஞனுக்கு வாய்க்காது, அவரை பார்த்தால் அவரிடத்தில் அல்லாஹ்வின் ஒரு பிரகாசம் தெரிகிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களை பார்த்து சொன்னார்கள், இம்மி அரவா قد القى على قلبك نورا فلا تطفئه بظلمه المعصيه நிச்சயமாக அல்லாஹ்வும் இதயத்தில் ஒரு வெளிச்சத்தை போட்டிருக்க நான் பார்க்கிறேன், பாவ இருள் கொண்டு அதனை அணைத்து விடாது என்றார்கள். பாவம் செய்யும் போது அறிவு என்ற அல்லாஹ்வின் வெளிச்சம் அங்கே வருவது தடைபட்டு போய்விடும், உமது இதயத்தில் அல்லாஹ் வெளிச்சத்தை போட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடம் சுமார் 8-10 ஆண்டுகள், 9 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட படித்துக் கொண்டிருந்தார்கள். இதற்கு பிறகு திரும்பி மக்காவுக்கு போனார்கள். அங்கே திருமணம் நடைபெற்றது. ஹம்தா இன்னும் ஒரு கிரந்தத்தில் ஹமீதா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹம்தா பின்து நாஃபே அல்லது ஹமீதா பின்து நாஃபி என்ற ஒரு பெண்ணை தனது 29வது வயதில் கரம் பற்றி கொண்டார்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள், இன்னும் ஒரு அறிவிப்பின்படி 4 பிள்ளைகள் கிடைத்தன. இமாம் ஷாஃபிஈ அவர்களிடம் இருந்த ஒரு நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒன்றுதான், முஹம்மது என்ற வார்த்தைக்கு அவர்களது இதயத்திலே ஒரு பிடிப்பும் அன்பும் இருந்தது. அவர்களின் பெயர் முஹம்மது, முஹம்மது புனி இத்ரீஸ் ஷாஃபிஈ, தந்தையின் பெயர் இத்ரீஸ், அவர்களின் இயற்பெயர் முஹம்மது. அவர்களின் பரம்பரையிலே ஷாஃபி என்று ஒருவர் இருந்தார், அவர் ஒரு சஹாபியும் கூட ரழியல்லாஹு அன், அவர்களை சேர்ந்தவர் என்று ஷாஃபிஈ என்று ஒரு பெயர் ஆகி போய்விட்டது. அவர்களின் இயற்பெயர் முஹம்மது, தனது பெயர் முஹம்மது, தனக்கு கிடைத்த 2 ஆண் பிள்ளைகளுக்கும் முஹம்மது முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். சிக்கலாகத்தான் இருந்திருக்கும். வீட்டில் 2 பேருமே ஆண் பிள்ளைகள், அடுத்தடுத்து வந்தவர்கள், இருவருக்கும் முஹம்மது முஹம்மது என்றால் எந்த முஹம்மது என்று பிரித்தறிந்து கொள்வது பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கும். அவர்களிடத்திலே கேட்டபோது சொன்னார்கள், எனக்கு முஹம்மது என்றால் அப்படி ஒரு பிரியம், மட்டுமல்ல ஜெய்னப் என்று ஒரு பிள்ளை இருந்தது, அந்த பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த போது தெரிவு செய்த மருமகனையும் முஹம்மது என்ற பெயருள்ள ஒருவராக பார்த்து தெரிவு செய்து கொடுத்தார். பிள்ளைகளின் பெயரும் முஹம்மது ஆண் பிள்ளைகள், பெண்மணி புதல்விக்கு கட்டி கொடுத்த மாப்பிள்ளையின் பெயரும் முஹம்மது தான். முஹம்மதின் பிள்ளைகள் முஹம்மது, முஹம்மதின் மருமகனும் முஹம்மது தான். இப்படி அவர்களுக்கு முஹம்மது என்ற வார்த்தையில் அதனை பெயராக வைப்பதில் ஒரு பிடிப்பு இருந்தது. இன்னும் ஒரு அறிவிப்பில் இன்னும் ஒரு பெண் குலத்தை பெண் பிள்ளை இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டி கொடுக்கப்பட்ட திருமணமான பெண்ணின் பெயர், புதல்வியின் பெயர் ஜெய்னப் என்று சொல்லப்பட்டுள்ளது, மற்ற பெண்ணின் பெயர் ஃபாத்திமா என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஃபாத்திமா யாரை திருமணம் செய்தார்கள், எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், அவர்களின் பரம்பரை என்ற தகவல் சரியாக சொல்லப்படவில்லை. ஹைர், பெரும்பாலும் 3 பிள்ளைகள், 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் என்று நாம் முடிவுக்கு வரலாம். இது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் குடும்ப வாழ்க்கை. இப்பொழுது மக்காவில் இருந்து கொண்டு யமனுக்கு ஒரு தொழில் அவர்களுக்கு கிடைத்தது. என்ன தொழில் என்றால், யமனின் நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய தொழில். இப்பொழுது யமனுக்கு போய் சற்று காலம் வாழ்ந்தார்கள். அங்கே அவர்களை பற்றி அங்கிருந்த ஒரு பொறுப்பானவர் ஹலீஃபா ஹாரூன் ரஷீதிடம், அவர்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபாவாக இருந்தவர், தேவையில்லாத ஒன்றை சொல்லிக் கொடுத்து, மூட்டி கொடுத்து, அள்ளி கொடுத்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திய போது ஹலீஃபா அவர்கள் பக்தாத் தலைநகராக இருந்தது, இமாம் அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மற்றொரு பயணம் ஈராக்கை கிடைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கு இமாம் அவர்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொன்ன போது ஹலீஃபா ஹாரூன் ரஷீத், ஒரு தெளிவும் அறிவும் உள்ள ஆட்சியாளர், அவர் இவர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது, புனைந்துரைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டார்கள். பிறகு ஈராக்கில் இருந்து திரும்பி மக்காவுக்கு வந்தார்கள். ஈராக்கில் இருந்த காலத்தில் அறிஞர்களுடைய தொடர்பையும் அதிகப்படுத்திக் கொண்டார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மாணவரான மற்றொரு அறிஞர் முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்ஷைபானி அவர்களோடு அறிவு சார்ந்த விவாதங்களில் ஈடுபட்டார்கள். இதற்கு பிறகு மக்காவுக்கு வந்து திரும்பவும் ஈராக்குக்கு போனதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதுதான் குறிப்பாக இமாம் அவர்களின் முக்கியமான காலப்பகுதி. அங்கே ஈராக்குக்கு சென்றவர்கள் நியாயமான அறிஞர்கள் உருவாகுவதற்கு தனக்கு தளம் ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள். நிறைய கற்றுக்கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். அங்கிருந்து எகிப்துக்கு வந்தார்கள். அது அவர்களுடைய இறுதி பயணமாக இருந்தது. எகிப்தில் இருந்தவாறே அவர்களுக்கு ஹிஜ்ர் 204 ஆண்டு வந்தது. ரஜபு மாதம் இறுதி நாள் வஃபாத்தானார்கள். ரஜபு மாதத்தில் இமாம் அவர்களின் நினைவை கொண்டு வருவதும் உரை நிகழ்த்துவதும் அவர்களின் பிறப்பை வைத்தல்ல, இறப்பை வைத்தாகும். ரஜபின் இறுதி நாளில் வியாழக்கிழமை வஃபாத்தானார்கள். வெள்ளி இரவு அடக்கப்பட்டார்கள். அடக்கியவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்திலே, இரவு நேரத்திலே நாம் ஷாபானின் தலைப்பிறையை கண்டோம். ரஜபின் இறுதி நாளில் வஃபாத்தானார்கள். ஷாபானின் தலை நாளில், ஆரம்ப நாளில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ரஹ்மத்துல்லாஹி அலை, இது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர்களை ஒரு முழுமையான அறிஞராக நாம் பார்க்கலாம் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். தஃப்ஸீர் துறையில் குர்ஆன் வியாக்கியானத்தில் தான், குர்ஆன் வியாக்கியானத்தின் அடிப்படைகள் உசூலு தஃப்ஸீர் அல்லது உலூமுல் குர்ஆனில், ஹதீஸ் அதன் அடிப்படைகள், ஃபிக்ஹ் அதன் அடிப்படைகள். இப்படி வரலாறு. அடுத்தது அவர்களுக்கு அரபு துறையில் வியக்கத்தக்க சாதனைகள். அரபு மொழி மட்டுமல்ல, அரபு இலக்கியம், கவிதை, இப்படி ஒரு பெரும் பகுதி. இப்படியெல்லாம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பன்முக பக்கங்கள் விரிந்து கொண்டிருக்கின்றன. அவர்களிடத்தில் இது தவிர இருந்த மற்றும் சில விடயங்கள் தான் அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையில் சம்பந்தப்படக்கூடிய திறமைகள். அவர்கள் ஒரு சிறந்த குதிரை வீரராக இருந்தார்கள். சிறந்த குதிரை வீரர், வேகமாக குதிரையை ஓட்டக்கூடிய பயிற்சி பெற்றவராக இருந்தார்கள். அம்பையும் பழக்கம் அவர்களிடத்திலே இருந்தது. மிக திறமையாக அம்பெய்வார்கள். இன்று நாம் ஷூட்டிங் செய்வதற்கு நம்மிடத்திலே பெருமை பேசுகிறோம். குறிதவராமல் ஓடுகின்ற வாகனத்தில் இருந்து கொண்டு ஓடுகின்ற மானை குறிதவராமல் ஷூட் பண்ணுவேன் என்றெல்லாம் பெருமை பேசுகிறோமே. அன்று ஷூட்டிங் செய்வதற்கு இப்படியான கன்கள் இருக்கவில்லை. அவர்களிடத்தில் இருந்தது அம்பு, வில்லு இப்படியானவை. அவர்கள் என்ன செய்த ஈட்டி இப்படியானவை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த துறையிலும் தன்னை ஈடுபடுத்தி இருந்தார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் மனிதனுக்கு தேவைப்பட்டவை. அவர்களை சொல்லுகிறார்கள், பத்து எய்தேன் என்றால், பத்து அம்புகள் எய்தேன் என்றால் பத்தையும் குறிக்க சரியாக எய்துவேன், ஒன்றும் குறித்து வர மாட்டாது. இன்னும் ஒரு பதிவு இருக்கிறது, பத்து எய்தேன் என்றால் ஒன்று வேண்டுமென்றால் குறித்து வரலாம், ஒன்பது தவறாமலே குறிக்க சரியாக எய்திருப்பேன். இப்படி அவர்களுடைய அம்பு எய்தக்கூடிய திறமை. அவர்களுடைய வரலாற்றில் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது, அவர்கள் ஒரு சிறந்த மருத்துவராக இருந்தார்கள். ஒரு சிறந்த மருத்துவராக இருந்திருக்கிறார்கள், ஒரு நல்ல டாக்டராக இருந்திருக்கிறார்கள். அவர்களின் வைத்திய குறிப்புகள் சில பெரும்பாலானவை பதிவு செய்யப்படாமல் போயிருக்கிறது. காரணம், அவர்கள் வைத்திய துறையை தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டுக்குரிய துறையாக தெரிவு செய்து அதனை கற்றுக் கொடுக்கிற வேளையில் அவர்கள் முழு ஈடுபாடு காட்டியதாக இல்லை. ஆனால் அவர்களின் வைத்திய கூற்றுக்கள் சில பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கின்ற. அவர்கள் வைத்திய துறையின் அவசியத்தை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் எல்லாம் வியந்து போவீர்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ஃபிக்ஹ் இஸ்லாமிய சட்டத்துறைக்கு அடுத்து ஒரு சிறந்த துறை இருக்கும் என்றால் வைத்தியம் என்று சொல்லி வைத்தார்கள். லா அஅலமு இல்மன் பஅதல் ஹலால் வல் ஹராம் அம்பல மினத்து ஹலால் ஹராமுடைய அறிவாகிய இஸ்லாமிய மார்க்க சட்ட அறிவுக்கு பிறகு மருத்துவத்தை விட ஒரு சிறந்த அறிவுத்துறையை நான் அறியேன் என்று சொல்லி வைத்தார்கள். சொன்னார்கள், சுலுசுல் உலக அறிவு அறிவின் மூன்றில் ஒரு பகுதி மருத்துவம் என்று சொல்லி வைத்தார்கள். முஸ்லிம்கள் தம்மிடத்திலே வைத்துக் கொண்டிருந்த ஒரு துறை வையு, உலகத்தின் மூன்றில் ஒரு பகுதியாகிய உலகத்தின் அறிவுத்துறைகளில் மூன்றில் ஒரு பகுதியாகிய இந்த மருத்துவத்துறையை முஸ்லிம்கள் கைவிட்டு விட்டார்கள். சொன்னார்கள், கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்கள் இதனை பாரம் கொடுத்து விட்டார்கள். முஸ்லிம்கள் ஒரு காலத்திலே தடம் பதித்திருந்த ஒரு துறையில் இப்படி வைத்திய துறையில் முஸ்லிம்கள் அசிரத்தை கொண்டு விட்டார்கள் என்று கவலைப்பட்டதும் உண்டவர்கள். இப்படி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வைத்திய பங்களிப்பு நின்று கொண்டு செல்கிறது. அதுக்கு அப்பால் அவர்களிடத்தில் இருந்த சிறந்த புத்தி, சாதாரண புத்தி அல்ல, அவர்களின் புத்தியை பற்றி அவர்களுடைய காலத்தில் அவர்களிடம் படித்த ஒரு மாணவர், அவர்களின் அருமை பெருமையை தெரிந்த ஒரு மாணவர் இமாம் யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா ரஹ்மஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல கட்டங்களில் உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். அதில் ஒரு கட்டம் தான் அவர்களுடைய புத்தியை பற்றி, அவர்களுடைய இன்டெலிஜென்ஸை பற்றி பேசும்போது, அவருடைய அக்கலை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா ரஐத்து அஹதன் அக்கல மின ஷாஃபிஈ, ஷாஃபிஈயை விட ஒரு சிறந்த புத்திசாலியை நான் காணவில்லை. எப்படியான புத்தி தெரியுமா என்பதை அவர்கள் பின்னர் சொன்னார்கள். அதன் பிறகு லவ் ஜுமிஅத் உம்மத்துன் ஃபஜுஇலத் ஃபீ அக்லி ஷாஃபிஈ லவஸிஅஹும் அக்லு, ஒரு சமூகம் ஒன்று திரட்டப்பட்டு அந்த சமூகம் ஷாஃபிஈயின் புத்தியில் வைக்கப்பட்டால் ஷாஃபிஈயின் புத்தி அவர்கள் அனைவருக்கும் போதுமாக இருக்கும். ஒரு 100,000 பேர் கொண்ட உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100,000 பேர் கொண்ட சமூகம் ஒன்று அவர்களுக்கு ஷாஃபிஈயின் புத்தியை பகிர்ந்து கொடுத்தால் அந்த சமூகத்துக்கு ஷாஃபிஈயின் புத்தி மட்டும் போதுமாக இருக்கும். பல 100,000-கணக்கான பேரின் புத்தியை தனக்குள்ளே ஒரு தலைக்குள்ளே வைத்துக் கொண்டு இருந்த மனிதர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய விவேகம் எப்படியானது தெரியுமா? அல் குர்ஆனிய ஹதீசுடைய ஞானத்தோடு அவற்றிலிருந்து குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்களிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்யும் போது நிறைய புத்தி தேவைப்படும், நிறைய விவேகம் தேவைப்படும். அபார அசாதாரண விவேகம் அவர்களிடத்திலே இருந்தது. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலம், அவர்களுடைய சபையிலே மாணவர்கள் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். சுவாரஸ்யமான சம்பவம், எல்லாவற்றையும் என்று நீங்கள் மறந்து போனாலும் இதனையாவது நீங்கள் நினைவில் வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய சபையிலே ஒரு மனிதர் வருகிறார். மாணவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அவருக்கு ஒரு பெரும் பிரச்சனை. அவர் வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் புறா, ஒரு வகை புறா விற்பவன். இன்று ஒரு புறா விற்றேன், இன்று ஒரு புறா விற்றேன். வாங்கிக் கொண்டு போனவர் சற்று நேரத்தில் திரும்பி வந்தார். அவர் சொன்னார், உம்முடைய புறா உருமுகின்றதில்லை என்று. எனக்கும் அவருக்கும் இடையிலே வாக்குவாதம் வந்துவிட்டது. ஈட்டில் நான் சொல்லிவிட்டேன், எனது புறா உருமாமல் அமைதியாக இருக்கவே மாட்டாது, அப்படி இருந்தால் என் மனைவி தலாக் என்று. வார்த்தைகளை நன்கு படியுங்கள். என் புறா உருமாமல் இருக்க மாட்டாது, அமைதியாக அப்படி இருக்கும் என்றிருந்தால் என் மனைவி தலாக் என்று சொல்லிவிட்டேன், இதற்கு என்ன தீர்ப்பு என்று கேட்டபோது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா, உன் மனைவி தலாக் ஆகிவிட்டால் பிரிந்து போய்விட்டாள் என்றார்கள். எப்படி சொன்னார்கள்? உன் புறா நீ சொன்ன வார்த்தைகளின்படி உருமாமல் அமைதியாக இருந்தால் உன் புறா எந்த நேரமும் உருமிக்கொண்டா இருக்கும். நீ சொன்ன வார்த்தைகளின்படி உன் புறா உருமாமல் அமைதியாக இருந்தால், உன் மனைவி தலாக் என்று இருந்தால் உன் புறா அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சமாவது இருக்கும் அல்லவா? தலாக். மனிதர் கவலையோடு திரும்பி போகிறார். சபையில் இருந்த மாணவர்கள் ஒருவர் இளவல் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்கள் சபையில் இருந்து எழுந்து சென்ற அந்த மனிதரை சந்தித்து கேட்டார்கள், உம்முடைய புறா உருமும் நேரம் அதிகமா அமைதி காக்கும் நேரம் அதிகமா? அவர் சொன்னார், உருமும் நேரம் அதிகம். சொன்னார்கள், உன் மனைவி தலாக் இல்லை என்று. அந்த மனிதர் திரும்பி வந்தார் இமாம் மாலிக்கிடம். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஆசிரியரிடம் கற்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள். இமாம் மாலிக் அவர்களோ, லா யுஃதாவா மாலிக்குன் ஃபில் மதீனா, மாலிக் மதீனாவில் இருக்கும் போது வேறு எவரும் தீர்ப்பு சொல்ல முடியாது, ஃபத்வா கொடுக்க முடியாது என்று சொல்லப்படும் அளவுக்கு ஒரு முக்கியமான அறிஞர். அவர் உயிர் வாழும் காலத்திலே அவருடைய மதீனா நகருக்குள் இப்படி ஒரு மாற்று தீர்ப்பு கிடைப்பதென்றால் எந்த மனிதனும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். திரும்பி வந்தார் மாலிக் இமாம் அவர்களிடம், வந்து சொன்னார், என்னுடைய பிரச்சனையை நீங்கள் மீளவும் ஒரு தடவை படியுங்களேன், உங்களுக்கு சவாப், உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், பதில் நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுடைய சபையிலே ஒருவர் இருக்கிறார் தலாக் நிகழவில்லை என்று சொல்பவர். யார்? இதோ இருக்கக்கூடிய அந்த இளவல் இளைஞர். இமாம் ஷாஃபிஈயை அவர் குறித்து காட்டினார். இமாம் மாலிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களிடம் கேட்டார்கள், இது என்ன? சொன்னார்கள், அவரிடம் நான் எழுந்து சென்று கேட்டேன், உம்முடைய புறா உருமும் நேரம் அதிகமா அமைதியாக இருக்கும் நேரம் அதிகமா? அவர் சொன்னார், உருமும் நேரம் அதிகம் என்று. எனவே நான் இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆதாரம் ஒரு பொருத்தம் இல்லாதது. புறா அதிக நேரம் உருமுவதற்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பதற்கும் இவருடைய பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சொன்னார்கள், சம்பந்தம் இருக்கிறது ஆசிரியர் அவர்களே. என்ன சம்பந்தம்? நீங்கள் எனக்கு படித்து தந்த ஹதீஸ் தான். ஆசிரியர் அவர்களே, நான் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை, உங்களிடமிருந்து நான் படித்துக் கொண்டதுதான். என்ன படித்தீர்? சொன்னார்கள், ஃபாத்திமா பின்து கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலாக் பற்றிய நிகழ்வு. என்ன? அவர்கள் தலாக் சொல்லப்பட்ட பிறகு கணவனால் இத்தா இருந்தார்கள். தலாக்குடைய இத்தா, இத்தா கழிந்த பிறகு நபி அவர்களிடத்திலே போனார்கள், இதனை நீங்கள் தான் எனக்கு படித்து தந்தீர்கள். போய் சொன்னார்கள், இருவர் என்னை கல்யாணம் கேட்டிருக்கிறார்கள், ஒன்று அபு ஜஹம், மற்றவர் முஆவியத் இப்னு அபி சுஃபியான். இருவரும் சஹாபிகள் ரழியல்லாஹு அன்ஹுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், அம்மா அபூ ஜஹல் ஃபலா யதஉ அஸாஹு அன் ஆதிகே, அபூ ஜஹல் தன் தோளிலிருந்து தன் சாட்டையை கீழே வைக்காதவர். வஅம்மா முஆவியா ஃபஸ்உலு குல்லா மாலலா, முஆவியாவோ எந்த பணமோ செல்வமோ இல்லாத ஒரு பரம ஏழை. இருவரையும் நீர் முடிக்காமல் உசாமத்து பின் ஜெய்தி ரதியல்லாஹு அன்ஹு முடித்துக்கொள் என்று சொன்னார்கள். இங்கே என்ன இருக்கிறது? அபூ ஜஹமை பற்றி நபி அவர்கள் சொன்னதுதான் இன்னும் புரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்கிறது? இமாம் மாலிக் அவர்களுக்கே புரியாதது, எனக்கும் உங்களுக்குமா புரிய போகிறது? அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் அபூ ஜஹமை பற்றி என்ன சொல்கிறார்கள், அவருமோ தன் தோளிலிருந்து தன் சாட்டையை கீழே வைக்காதவர். நபி அவர்களுக்கு தெரியும் தானே, உண்ணும் நேரத்தில், உறங்கும் நேரத்தில், ஓய்வெடுக்கும் நேரத்தில் தன் சாட்டையை கீழே வைப்பார் என்று. அவருடைய பெரும்பாலான நேரத்தை நிலையை கவனித்து நபி அவர்கள் சொன்னதுதான் அது. மற்றபடி கொஞ்ச நேரம் சாட்டையை கீழே எடுத்து வைப்பது அவருடைய வளமை. அதுபோல இவர் வளமையாக அவருடைய புறாக்கள் அதிகமாக உருமிக் கொண்டிருக்கும், கொஞ்ச நேரம் உருமாமல் இருக்கும், அது வளமை. அதிக நேரத்தை வைத்துத்தான் நாம் தீர்ப்பு செய்ய வேண்டும். மாலிக் ரஹ்மஹுல்லா ஆச்சரியப்பட்டார்கள் தனது மாணவன் ஷாஃபியின் இந்த விவேகத்தை. குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரங்களை ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய அந்த திறமையை பார்த்து, இதுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பன்முக ஆளுமையில் அவர்களுடைய புத்தியும் அவர்களின் விவேகமும் ஒரு முக்கியமான இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தார்கள், ஒரு சிறந்த பேச்சாளர். பேசும் போது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கட்டுண்டு போய் விடுவார்கள். சபையில் இருப்போரை கட்டி வைத்து விட்டு, ஸ்பெல் பவுண்ட் என்று சொல்லுவோமே, கட்டி வைத்து விட்டு பேசுகின்ற வேலை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த நாவன்மையை கொடுத்திருந்தான், மட்டுமல்ல அழகிய குரலையும் கொடுத்திருந்தான். நல்ல குரல் வளம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய இன்னோரன்ன வல்லமை, வித்துவான் தன்மை, இவற்றுக்கு மத்தியிலே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த மற்றும் ஒன்றுதான் அழகிய குரல். குர்ஆன் ஓதுவார்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மாய்ந்து மாய்ந்து அழுவார்கள். சில சகோதரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இறுக்கமாக இதயம் இருக்கும் போது வாருங்கள் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாவிடம் போவோம், அவர்களிடம் குர்ஆன் ஓதச் சொல்வோம், நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொல்லிவிட்டு இமாம் அவர்களிடம் வருவார்கள். அவர்கள் ஓதுவார்கள், போனவர்கள் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இனிமையான குரலோடு அவர்களின் நாவன்மையும் சேர்ந்திருந்தது, பேச்சாற்றல். மட்டுமல்ல அவர்களுக்கு இருந்த மொழி வளம், அரபு மொழியில் அவர்களுக்கு இருந்த செழுமை இருக்கிறது, செம்மை இருக்கிறது, சாதாரணமாக எவருக்கும் வாய்க்காத செம்மை. அவர்களுடைய பேச்சில் அவர்கள் பாவிக்கின்ற, உபயோகிக்கின்ற, நடைமுறையில் கொண்டு வருகின்ற வார்த்தைகள், சொற்கள், சொற்றொடர்கள் சாதாரண அரபிகளால் புரிந்து கொள்ள முடியாதவை. அவர்களின் மாணவர் ரபி அடிக்கடி சொல்வார்களாம், என்ன சொல்வார்களாம், லௌ ரஐத ஷாஃபிஈ வஹுஸ்ன பயானிஹி வஃபஸாஹதஹு லஅஜிப், ஷாஃபிஈயை அவரின் நாவன்மையை, ஷாஃபிஈயையும் அவரின் நாவன்மையையும் நீர் பார்த்தீரென்றால் அதிசயித்து போவீர். வலௌ அன்னஹு அல்லஃப ஹாதிஹில் குதுப் على عربيته التي كان يتكلم بها معنا في المناظرة لم نقدر على قراءة كتبه لفصاحته وغرائب ألفاظه غير أنه كان في تأليفه يوضح للعوام. சொல்லிவிட்டு ரபி அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள், அவர் மாணவர்களாகிய எம்மோடு அறிவார்ந்த உரையாடல்கள், விவாதங்களில் ஈடுபடுகின்ற சமயத்திலே அவர் நம்மோடு உபயோகிக்கின்ற அரபு நடையிலே அவர் எழுதிய நூல்களை எழுதியிருந்தால் நாம் அவற்றை வாசிக்க முடியாது போய்ந்திருக்கும். ஏனென்றால் அவர் நம்மோடு பேசுகின்ற, பயன்படுத்துகின்ற அரபின் உயர்ந்த நடை, சொல்லாட்சி அந்த எழுத்துக்குள் வந்திருந்தால் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எழுதும் போது பொதுமக்களுடைய தெளிவுக்காக வேண்டி எழுதிக் கொண்டிருந்தார்கள். அதனால் சாதாரண அரபு நடையில் எழுதினது அவர்களுடைய உம்மு அல் உம்மு என்ற கிரந்தமாக இருக்கலாம், அவர்கள் யாத்தா ரிசாலா என்ற கிரந்தமாக இருக்கலாம், அவர்கள் யாத்தா அல் ஹஜ்ஜா என்ற கிரந்தமாக இருக்கலாம், அவர்கள் எழுதிய கிதாலு அஹ்லில் பகி என்ற கிரந்தமாக இருக்கலாம், அவர்கள் எழுதிய இஸ்திலாஃபுல் ஹதீஸ் என்ற கிரந்தமாக இருக்கலாம். பல கிரந்தங்களை அவர்கள் யாத்து விட்டு போனார்கள். அவற்றில் எல்லாம் எளிய அரபு நடையை கையாண்டிருக்கிறார்கள். பயங்கரமான அரபு நடை அவர்களுடைய அரபு பேச்சில் இருந்தது. யூனுஸ் இப்னு அப்துல் அலா அவர்களுடைய மாணவர் ஏற்கனவே சொன்னேன் ரஹ்மஹுல்லா, அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், ஷாஃபிஈ ஒரு ஆகர்ஷிப்பவராக இருந்தார், பேசுகின்றார் என்றால் ஹதீஸிலே வந்திருப்பது போன்று இன்ன மினல் பயானில சிஹரா, பேச்சிலே ஆகர்ஷணம் இருக்கிறது என்று, ஈர்க்கிறது இழுப்பது இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது என்று வந்திருப்பது போல் அவர்களுடைய பேச்சின் மூலமாக மக்களை கவர்ந்திழுப்பவர்களாக இருந்தார்கள். பிறகு சொல்கிறார்கள், கான்ன அல்ஃபாதஹு சுக்கர், அவரின் சொற்கள் சீனி போன்று இருக்கும், அவரின் சொற்கள் சீனி போன்று இருக்கும், வாய்ப்பிழந்து எல்லாவற்றையும் மறந்து கேட்போர் இனித்து இனித்து ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து சுவைத்து சுவைத்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு நாவன்மையும் சிறந்த குரலும் பயங்கர பேச்சாற்றலும் அவர்களிடத்தில் இருந்ததை அவர்களது மாணவர்கள் நேரடியாக அவற்றை கண்டு கழித்தவர்கள், நேரடியாக அனுபவித்தவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை படிக்கக்கூடியதாக இருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்ஸீருடைய துறையில் எப்படி இருந்தார்கள் என்பதை யூனுஸ் இப்னு அப்துல் அலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குர்ஆன் ஆயத்துகளுக்கு அவர்கள் விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டால் கஅன்னஹு ஷஹிதத் தன்ஸீல், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்குவதை நேரடியாக பார்த்தவர் போன்று இருப்பார். குர்ஆனுடைய விளக்கம் சொல்வதற்கு நபி அவர்களுடைய சன்னிதானத்திலே அந்த ஆயத்து குறித்த ஒரு ஆயத்து இறங்கும் போது இருந்தவர் எப்படி அழகாக சரியாக திருத்தமாக விளக்கம் சொல்வாரோ அப்படி ஒருவர் போன்று அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் 100 ஆண்டுகளுக்கும் அதிகமான கால இடைவெளி இருந்த ஒரு மனிதர். இது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹதீஸ் துறை ஆற்றல் என்ன, அவர்களுடைய மொழி ஆற்றல் என்ன, அவர்களுடைய குர்ஆனிய ஆற்றல் என்ன, அவர்களின் ஃபிக்ஹ் சட்டத்துறை ஆற்றல் என்ன என்பதை இஸ்ஹாக் இப்னு ராஹவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரும் அறிஞர், ஒரு பெரும் சட்டத்துறை அறிஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள். மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம், இதையும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று நம்பிக்கை பெறுகிறேன். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? லக்கியனி அஹ்மது பின் ஹம்பல் பி மக்கா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஹம்பலி மதுஹபின் பெரியவர், அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது மாணவர்களுள் முக்கியமான ஒரு மாணவர். அவர்கள் இமாம் இஸ்ஹாக் என்ற இன்னும் ஒரு பேரறிஞரை மக்காவிலே சந்திக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை இமாம் இஸ்ஹாக் அவர்களை சொல்கிறார்கள், அஹ்மது பின் ஹம்பல் என்னை மக்காவில் வைத்து சந்தித்து விட்டு சொன்னார், தால் உரிக்க ரஜுலன் லம் தரஐனா கமிஸ்லா, உனது கண்கள் பார்த்திராத ஒரு மனிதரை வா இருங்கள் உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று சொன்னார். லேசுமாசாக ஒருவரை பற்றி சொல்ல முடியுமா? நீர் அப்படியான ஒரு மனிதரை நீர் பார்த்திருக்க முடியாது, இவர் போன்றவரை பார்த்திராத உன் கண்கள் பார்த்திராத ஒரு மனிதரை வாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபாரானிய ஷாஃபிஈ எனக்கு ஷாஃபிஈயை மக்காவில் காட்டித் தந்தார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவில் அந்த நேரத்தில் இருக்கிறார்கள். இந்த 3 அறிஞர் திலகங்களும் ஒன்றாக சந்திக்கிறார்கள். இஸ்ஹாக் இப்னு ராஹவை பேரறிஞர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நான் இமாம் ஷாஃபிஈயோடு அறிவார்ந்த விவாதங்களில் அன்று ஈடுபட்டேன். சொல்கிறார்கள், ஃபதனாவர்னா ஃபில் ஹதீஸ் ஃபலம் அர அஅலம மின், நாம் ஹதீஸ் துறையில் நானும் இமாம் ஷாஃபிஈயும் விவாதித்தோம், அவரை விட ஹதீஸில் அறிவு உள்ள ஒருவரை நாம் காணவில்லை. இது சாதாரண சர்டிபிகேஷன் அல்ல, இது சாதாரண டெஸ்டிமோனியல் அல்ல. நம்மில் எவருக்கும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபிஈயையும் அவர் போன்றோரையும் கேள்விக்குட்படுத்துகின்றவர்களுடைய மத்தியில் அவர்களை பற்றி எவராவது இப்படி சொல்லி இருப்பார்களா என்று கேட்க விரும்புகிறேன். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவரை விட ஒரு சிறந்த ஹதீஸ் துறை அறிஞரை காணவில்லை. சும்ம தனாவர்னா ஃபில் ஃபிக்ஹ் ஃபலம் அர அஃபஹ மின், பிறகு நான் ஃபிக்ஹ் இஸ்லாமிய சட்டத்துறையில் நான் அவரோடு விவாதித்தேன், அவரும் நானும் விவாதித்தோம், அவரை விட ஒரு சட்டத்துறை அறிஞரை நான் காணவில்லை. பிறகு நானும் அவரும் குர்ஆனின் விரிவுரை துறையில் விவாதித்தோம், அவரை விட அல் குர்ஆனிய ஞானமும் விளக்கமும் பெற்ற ஒருவரை ஒரு அறிஞரை நான் காணவில்லை. பிறகு 3ஐயும் விட்டு விட்டு சும்ம தனாவர்னா ஃபில் லுகா ஃபவஜத்துஹு பைத்துல் லுகா, பிறகு அரபு மொழி சம்பந்தமாக நானும் அவரும் விவாதித்தோம், அவரை மொழியின் வீடாக கண்டேன். மொழியின் வீடாக பைத்துல் லுகா, ஹவுஸ் ஆஃப் லாங்குவேஜ், எங்களுக்கு என்ன தெரியும், ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் தெரியும். அப்படித்தானே எங்களுக்கு தெரிஞ்சது, ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் கிளம்புல போனால் உடுப்பு வாங்கலாம்,
ஹவுஸ் ஆஃப் லாங்குவேஜ். சாதாரணமாக எவருக்கும் மொழியியலில் துறை போன ஒருவருக்கு கூட சாதாரணமாக எவரும் இந்த வார்த்தைகளை பாவித்ததை நான் காணவில்லை. இமாம் ஷாஃபிஈ அவர்களை பற்றி தான் சொல்லுகிறார்கள், அவரை ஒரு மொழியின் வீடாக கண்டேன், எனது கண்கள் அவரை போன்ற ஒருவரை காணவில்லை என்று சொன்னார்கள் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி பல்வேறு துறைகளில் தனது புலமையை பதித்து வைத்துக் கொண்டவர்கள், காலம் காலமாக அவர்களுடைய பெயரை இந்த உலகம் உச்சரித்துக் கொண்டிருக்கும் அளவுக்கு அவர்கள் தன்னை வளர்த்துக் கொண்டவர்கள். அவர்களுடைய இபாதத்தின் பக்கம் திரும்புவீர்கள் என்றால், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் அவர்களுடைய இபாதத் பகுதியை நாம் படித்தோம் என்றால், இந்த மனிதர் எப்பொழுது படித்தார், எப்பொழுது எழுதினார் என்று நாம் யோசிப்போம், புருவ முயற்சி பார்ப்போம். அவருடைய எழுத்து பணிகளையும் கல்வி பணிகளின் பக்கமும் நாம் போய் பார்ப்போம் என்றால், இந்த மனிதருக்கு எப்பொழுது தொலை நேரம் கிடைத்தது, இந்த மனிதருக்கு எப்பொழுது குர்ஆன் ஓத கிடைத்தது என்றெல்லாம் நாம் வியந்து போவோம். தினசரி ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தினசரி ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ரமபான் மாதத்தில் தினசரி இரண்டு குர்ஆன்கள் ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். ரமபான் மாதத்தில் மாத்திரம் 60 குர்ஆன்கள் ஓதி முடிப்பார்கள். ஏனைய 11 மாதங்களிலும் முறையே ஒவ்வொரு மாதத்திலும் 30 குர்ஆன்கள் ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். எப்படி சாத்தியம்? இதுவெல்லாம் சாதாரண இறை அருளிலிருந்து உள்ளவர்கள் அடைந்து கொள்ள முடியாதவை. இதற்கு விளக்கமும் வியாக்கியானமும் என்னாலோ உங்களாலோ இந்த உலகத்தாலோ சொல்ல முடியாதது. அல்லாஹ் அவர்களின் நேரங்களில் பரக்க செய்திருந்தான் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அந்த மனிதர்களை அல்லாஹ் தீனுக்காக, தீன் சேவைக்காக உருவாக்கி வாழ வைத்து தன் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்பதுதான் முற்றிலும் பொருத்தமான வார்த்தைகளாகவும் கருத்துகளாகவும் இருக்கும். அன்பர்களே, பெரியவர்களே, மேன்மைக்குரிய பிரியமானவர்களே, இமாம் ஷாஃபிஈ என்ற ஒரு பன்முக ஆளுமையின் பக்கங்கள் விரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கும். நாம் தெரிந்து கொண்டே இருக்கலாம், ஒரு மனத்தியாலம் அல்ல, பல மனத்தியாலங்கள் இல்லை, பல நாட்கள் பல மாதங்கள் பேசிக் கொண்டே இருக்கலாம். அவர்களை பற்றி எழுதப்பட்டுள்ளவை, அவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகள், அவர்களை பற்றிய புகழ் வார்த்தைகள் இவற்றுக்கெல்லாம் எண்ணிக்கை கிடையாது. அவர்களை பற்றி தனித்தனியான சிறப்பு சொல்லக்கூடிய எத்தனையோ நூல்கள் நாம் படித்துக் கொண்டே இருக்கலாம், எழுதப்பட்டிருக்கின்றன தனித்தனியான நூல்கள். அவர்களுடைய மனாக்கிபை பற்றி, அவர்களுடைய புகழை பற்றி, அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய நூல்கள் இருக்கின்றன. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கவித்துறைக்கு வந்துவிட்டால், ஒரு கவிராயராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கவித்துவம் ஆச்சரியமானது. பல்வேறுபட்ட விடயங்களில் கவிதை எழுதியிருக்கிறார்கள். மரணப்படுக்கையிலும் ஒரு கவிதையை சொல்லிவிட்டுத்தான் மரணித்து போனார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய கவிதையை பற்றி, ஏன் கவிதையை சொல்வதை சற்று காலமாக விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னபோது என்ன சொன்னார்கள் தெரியுமா? வலவுல ஷிஅரு பில் உலமா யுஸ்ரி லகுந்துல் யௌமா அஷ்அர மின் லபீதி. கவிதை எழுதுவது அறிஞர்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல, அவர்களுடைய கருத்து அது. கவிதை அவன் எப்பொழுதும் அதில் லயித்து போய்விட்டால் அதில் கற்பனையிலேயே சதா மூழ்கி போய்விடுவான், குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் சொன்னார்கள். கவிதை அறிஞர்களுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தும் என்று இராவிட்டால், ஜாஹிலிய காலத்தில் இருந்த பிரபலமான கவிஞரான லபீது இப்னு ரபீஆவை விட ஒரு விசேடமான திறமையான கவிஞனாக நான் இருந்திருப்பேன். இதற்கு ஒரு துணிவு வேண்டும் சகோதரர்களை, இதையெல்லாம் சொல்வதற்கு, தன்னுடைய கவித்துவத்தை பற்றி சொல்வதற்கு துணிவு வேண்டும். அவருடைய கவிதைகள் படித்தால் சரியான தன்னம்பிக்கை படிப்பவர்களுக்கு ஏற்படும், உற்சாகம் ஏற்படும், உலக வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையையும் நம்பிக்கையையும் ஊட்டக்கூடிய கவிதைகள். துரதிருஷ்டவசமாக உயர்ந்த அரபு இலக்கிய நடையில் இருப்பவை. வாழ்க்கையின் எந்த பகுதிகளை அவர்கள் கவிதைகளில் பேசாமல் விட்டிருக்கிறார்கள் என்று நான் யோசிப்பதுண்டு. தீவானு ஷாஃபிஈ என்று அவருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்ட தனியொரு நூலே இருக்கிறது. விதியை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசுகிற சில அடிகளை படிக்க விரும்புகிறேன். நாட்கள் நாடியதை செய்யட்டும், விட்டுவிடப்பா, விதி தீர்ப்பு செய்து விட்டால் சந்தோஷப்படப்பா. காலத்தின் நிகழ்வுகளை கண்டு பதறி போய்விடாதே. உலக நிகழ்வுகளுக்கு நிரந்தரம் கிடையாது. சோதனைகள் பீடைகளின் போது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி படைத்த ஒரு மனிதனாக நீ இருந்து கொள். இப்படி தொடர்ந்து பல 13 அடிகள் அதிலே வருகின்றது. என்னென்னவோ ஆச்சரியமான கருத்துக்களை இந்த வாழ்வியல் நடைமுறை வாழ்வியல் உலகுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வலா தர்ஜு சமாஹத்த மின் பஹீலி ஃபமா ஃபின்னாரில் வம்மாடி மாவு, அது ஊறி கிடக்கின்ற அமிழ்ந்து கிடக்கின்ற உமானம் உமேயங்களை பார்த்தால் ஆச்சரியப்படுவோம். சகோதரர்களே, உலோகீரம் நப்பியிடம் இருந்து தயாளத்தை நீ எதிர்பார்க்காதே, தாகித்தவனுக்கு நெருப்பிலே தண்ணீர் கிடைக்க மாட்டாது. எப்படி உதாரணம், எப்படி உமானம், எப்படி உமேயம் என்று பாருங்கள். தாகித்தவனுக்கு நெருப்பிலே தண்ணீர் கிடைக்குமா? அது போல நப்பி ஒருவனிடம் போய், ஒரு கஞ்சனிடம் போய் உனக்கு கொடை கொடு என்று கேட்டால் உனக்கு கொடை கிடைக்க கிடைக்க மாட்டாது. இப்படி பல விடயங்களை இந்த கவிதையிலே சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அவர்களுடைய மரண தருவாய் அவர்களின் அன்பு மாணவர்களுள் ஒருவர் இமாம் முசனி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை பார்க்க போகிறார்கள். காலை நேரம் மரணப்படுக்கை, அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் மூல வருத்தம், மூலவியாறு. அந்த வருத்தத்தில் தான் அவர்களுடைய இறுதி தருவாய் அமைந்திருந்தது. இரத்த போக்கு கடுமையாக போய்கொண்டிருந்தது. அதில் அவர்களுக்கு மரணமும் வந்து நிகழ்ந்தது. அவர்களை அவருடைய அன்பு மாணவர்களுள் ஒருவன் முசனி ரஹ்மத்துல்லாஹி அலை பார்க்க போய் கேட்கிறார்கள், எப்படி காலையிலே இருக்கிறீர்கள் இமாம் அவர்களே, உஸ்தாத் அவர்களே? சொன்னார்கள், என்ன தெரியுமா, அதிலும் இலக்கியத்தையும் இலக்கிய நயத்தையும் பாருங்கள். அஸ்பஹ்து மினத் துன்யா ராஹிலா, உலகத்தில் இருந்து பயணப்படுபவனாகவும், ஒலி இஹ்வானி முஃபாரிகாத், என் சகோதரர்களை பிரிந்து செல்பவனாகவும், வக்கசல் மணியத்தி ஷாரிபா, மரண கிண்ணத்தை அருந்துபவனாகவும், வலிசூவி அமாலி மூலாக்கியா, என் கெட்ட செயல்களை சந்திப்பவனாகவும், வாலவாஹி தாலா வாரிதா, அல்லாஹ்விடத்திலே போபவனாகவும் ஆகிவிட்டேன். என் ஆன்மா சுவனத்துக்கு போவுமா? அதுக்கு நான் வாழ்த்து சொல்வதற்கு, அல்லது நரகத்துக்கு போவுமா? அதுக்கு ஆறுதல் சொல்வதற்கு எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று சொன்ன அவர்கள் அழுதார்கள். பிறகு அந்த நேரத்தில் அவர்களுடைய இறுதி கவிதையை படித்தார்கள். வலம்மா கசா கல்பி வவாகத் மதாஹிபி ஜஅல்து ரஜா மின்னி லி அஃவீக சுல்லமா தாவமனி தம்பி ஃபலம்மா கரந்துஹு بعفوك ربي كان عفوك أعظم وما زلت ذا عفو عن الذنب لم تزل تجود وتعفو منة وتكرما. அதன் பொதிந்துள்ள அர்த்தம் இதுதான். அதன் இலக்கியத்தையும் அதன் சுவையையும் என்னால் மொழிபெயர்க்க முடியாது. சுருக்கத்தை அர்த்தப்படுத்துகிறேன். என்ன சொல்கிறார்கள் என்றால், என் இதயம் கடுமையாகி என் வழிகள் நெருக்கடியாகிவிட்ட போது, எனக்கு மரணம் வந்துவிட்டது, என் இதயம் இன்னும் இலகுவாகவில்லை. தன்னுடைய நிலையை அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையில் அந்த நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. தினசரி ஒவ்வொரு பொழுதிலும் தனது இதயத்தில் அல்லாஹ்வை வைத்திருந்த ஒரு பெருமகான் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, என் இதயம் கடுமையாகி என் வழிகள் நெருக்கடியாகிவிட்ட போது ரப்பை பார்த்து படிக்கிறார்கள். இதனை, ரப்பே என்னுடைய ஆசையை உன்னுடைய மன்னிப்புக்கு ஏணியாக ஆக்கிக் கொண்டேன். யா அல்லாஹ், யா ரப், உன்னிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது, அதனை அடைய வேண்டும் என்றால் அதனை நான் ஏறி வந்தாக வேண்டும். ஏறுவதற்கு என்னிடத்திலே இருப்பது ஆசை. நீ மன்னிப்பா என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. உனது மன்னிப்பு என்பது உயரத்திலே இருக்கிறது. அதனை வந்து அடைவதற்கு என் ஆசையை ஏணியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறேன். இப்படி இலக்கியம் என்று பாருங்கள். பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா, ரப்பே என் பாவம் எனக்கு பெரிதாக இருக்கிறது, என் பாவத்தை உன் மன்னிப்போடு ஒப்பிட்டு பார்த்த போது உன் மன்னிப்பு என் பாவத்தை விட பெரிதாக இருக்கிறது. எப்படி இருப்பார்கள், என் பாவம் பெரிதுதான் ரப்பே, என் பாவத்தை உன் மன்னிப்போடு நான் ஒப்பிட்டு பார்த்த போது என் பாவத்தை விடவும் பெரிது உன்னுடைய மன்னிப்பு. நீ மன்னித்துக் கொண்டே இருக்கிறாய், மன்னித்துக் கொண்டே இருக்கிறாய், தொடர்ந்து கொடை கொடுத்து மன்னித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று அவர்கள் படித்து முடித்தார்கள். அருமை சகோதரர்களே, மேன்மைக்குரிய பெரியவர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, இது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விட்டு சென்ற எச்ச சொச்சங்கள், அவர்களுடைய எச்சங்கள், அவர்களுடைய எழுத்துக்கள், அவர்களின் கருத்துக்கள் உலகம் உள்ளளவு வாழ்ந்து கொண்டே இருக்கும். இன்று 1300 அல்லது 1200 ஆண்டுகள் தாண்டியும் அவர்களது எழுத்தும் அவர்களது பேச்சும் அவர்களது கருத்தும் அவர்களது அறிவும் அவர்களது விளக்கமும் அவர்களது ஞானமும் அவர்களது புத்தியும் அவர்களது விவேகமும் அவர்களது தீட்சண்யமும் அவர்களது புலமையும் அவர்களது கவித்துவமும் எல்லாமே ஒரு சேர வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அவர்களுடைய மதுகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய மாணவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கி இஸ்லாத்தின் சகல வட்டங்களுக்கும் அவர்கள் சொன்ன தீர்ப்புகளை உலக சமூகத்துக்கு கொடுத்ததன் காரணமாக உலகின் பட்டிதொட்டி எங்கும் அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த அம்சங்களை நெருப்படுத்தக்கூடிய மதுஹப் ஷாஃபிஈ வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆசிய நாடுகளில் வாழ்கின்றது, ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகளில் வாழ்கின்றது, பெருமளவில் அல்ல, ஆப்பிரிக்க நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. நமது நாட்டில் கூட அவர்களுடைய மதுஹபுக்கு இன்று நேற்றுள்ள வரலாறு 200 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனால் கூட நம்மிடத்திலே ஆங்கில பதிவு இருக்கிறது. இந்த நாட்டின் தேர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், மூன்றாவது பிரதம நீதியரசராக இருந்த சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் இந்த நாட்டின் முஸ்லிம்களுடைய வரலாற்றை பற்றி எழுதியிருக்கிறார். இலங்கை 1800 ஆண்டின் ஆரம்ப பகுதியில் பிரிட்டிஷாரின் ஆட்சிக்கு கீழ் இருந்த கொலனியாக இருந்த போது அவர்கள்தான் அவர்களுடைய நீதிபதிகளையும் நியமிப்பதுண்டு. அப்படி நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன். ஆனால் அவர் நீதித்துறையோடு நிற்கவில்லை. இந்த பூமியில் இலங்கை மண்ணில் வாழ்ந்த இந்த தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகல சமூகங்களை பற்றியும் குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களை பற்றி அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பற்றி நிறைய குறிப்புகளை எழுதி வைத்து விட்டு போனவர் சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன். அவர் ஒரு தடவை குறிப்பிடும் போதும் இலங்கை முஸ்லிம்கள் தே ஆர் ஆஃப் தி செக்ட் ஆஃப் ஷாஃபிஈ என்று சொல்லியிருக்கிறார். ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சுருக்கமான மார்க்க சட்டதிட்டங்களை சொல்லக்கூடிய நூல் உம்தா என்று சொல்லி வைத்திருக்கிறார், உம்தத்துஸ் ஸாலிஹ். இது மதரசாக்களில் இன்றும் இலங்கையில் படித்துக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கிதாப். இது இலங்கையில் மதரசாக்களின் வரலாற்றுக்கு முன்னுள்ள காலத்தில் அவர் ஷாஃபிஈ மதுஹப் இலங்கையிலே பிராக்டிஸில் இருந்திருக்கின்றது சொல்லியிருக்கிறார். ஹிஜ்ரி இல்லை கிறிஸ்துவுக்கு பின் 1870 தான் இலங்கையில் முதலாவது ஒரு அரபு மதரசா உருவானது. அது காலியில் இருக்கக்கூடிய மக்கியா சோலை, காலி சோலையில் இருக்கக்கூடிய மக்கியா அரபு கலாசாலை 1870 அது துவக்கி வைக்கப்பட்டது. அதுதான் இலங்கையின் தாய் அரபு கல்லூரி. இவர் சொல்வது 1810-20 காலப்பகுதியில் உள்ளது. இலங்கையில் அரபு மதரசாக்களின் தோற்றத்துக்கு முன் கூட இலங்கை முஸ்லிம்கள் ஒரு மதுஹபில் இருந்திருக்கிறார்கள். அந்த மதுஹப் கண்ணியமிக்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய ஷாஃபிஈ மதுஹபாக இருக்கிறது. ஹைர், இப்படி பல வகைகளில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி படித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சிந்தனைகள் வாழுகின்றன, அவர்களுடைய எழுத்துக்கள் வாழுகின்றன, எழுச்சிகரமாக அவை இருந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகளை இன்றும் கூட உலகம் போற்றிக் கொண்டே இருக்கிறது. இலங்கையில் உள்ள மதரசாக்கள் 99% ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றிய மதரசாக்கள். மஸ்ஜிதுகள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே தான் இந்த ஹைஅத்து ஹிமாயத்துல் உம்மா இவர்களுடைய மரண தினமாகிய ரஜபு மாதத்தின் இறுதி தினத்தன்று அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு கூட்டத்தை, நினைவு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஒழுங்கு செய்து மாதர்களை உட்பட ஒரு பெரும் அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். நல்லவர்களை நினைப்பதும் நல்லது என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நல்லவர்களை நினைப்பதன் மூலம் நல்லவர்களாக நாம் வாழ்ந்து கொள்ளலாம். நல்லவர்கள் சாலிஹ்களோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ, நபிமார்கள் கேட்டதுதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், என்னை ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கு நல்லவர்களோடு சேர்த்து வை. சுபஹானல்லாஹ், நபிமார்களுக்கு அவர்களை விட நல்லவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? ஒரு நபி கேட்கிறார், என்னை நல்லவர்களோடு சேர்த்து வை, நானும் கேட்போம், நீங்களும் கேட்போம், இறுதி மூச்சு வரை கேட்போம், நல்லவர்களோடு நாம் சேர வேண்டும், நல்லவர்களோடு இணைந்திருக்க வேண்டும், நல்லவர்களோடு பிணைந்திருக்க வேண்டும். நல்லவை நம்மிடத்திலே வரும் சகோதரர்களே, நல்லவற்றை கேட்பதற்கு நம்மிடத்திலே ஆசிரத்தை, நல்லவர்களோடு சேர்ந்து பழகுவதற்கு நம்மிடத்திலே தயக்கம். இதனால் தான் நல்லவையை விட்டும் நாம் தூரப்பட்டிருக்கிறோம். நல்லவர்களை விட்டு நாம் தூரப்படுகிறோம் என்றால் அதன் அர்த்தம் நல்லவற்றை விட்டும் நாம் தூரப்பட்டு போகிறோம். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று நாம் சொல்வது போல், நல்லவர்கள் கொஞ்சம் பேர் நமது சமுதாயத்திலே வாழ்கிறார்கள் என்றால் கொள்ளாதவர்களுக்கும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹைரில் இருந்து பங்கு அவ்வளவுதான். பறித்தெடுத்துக் கொள்கிறோம் சொல்லாமல் பேசாமல். எனவே அன்பர்களே, பிரியமானவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் தான், அவர்கள் போன்ற மற்றும் பல அறிஞர்களையும் தான் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களை பேச வேண்டும், அவர்கள் வாழ்க்கையை அலச வேண்டும். நமக்கு முன்மாதிரியானவர்களாக அவர்களை பார்க்கின்றோம் என்றால் அவர்களை படிக்காமல் எப்படி அவர்களை முன்மாதிரியாக கொள்ளலாம் சகோதரர்களே? எனவே இந்த மஸ்ஜிது ஐதுருஸ்லே, இந்த புதுப்பள்ளியிலே இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த அமைப்பினர் செய்கின்றார்கள் என்றால் நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அவர்களுக்கு ஒரு தடவை ஜஸாகுமுல்லாஹு கைரா என்று நாம் உங்கள் சார்பாக, இந்த சமூகத்தின் சார்பாக, இஸ்லாத்தின் சார்பாக, முஸ்லிம்கள் சார்பாக சொல்லுகிறேன். உங்களுடைய பணியின் மூலம் நன்மை பெறுவது இமாம் ஷாஃபிஈ அல்ல, நானும் நீங்களும் தான். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இமாம் ஷாஃபிஈயை பற்றி பேசுவதன் மூலம் அவருடைய அந்தஸ்தில் ஒரு படித்தரத்தை நான் கூட்டிவிட்டேன் என்று அர்த்தப்படுத்துவேன் என்றால் என்னை விட ஒரு சுத்த முட்டால் எவனும் இருக்க மாட்டான். இமாம் ஷாஃபிஈயின் படித்தரத்தில் கொஞ்சம் நான் கூட்டிவிட்டேன், அவர்களை பற்றி ஒரு மனத்தியாரம் நான் பேசியதனால் என்று நான் சற்றேனும் எண்ணுவேன் என்றால் என்னை விட ஒரு படுமுட்டால் எவனும் இருக்க மாட்டான். அந்த பெரும் மேதை, அந்த வித்துவான், அந்த வித்தகர், அவரை பற்றி, ஒரு பன்முக ஆளுமையை பற்றி சற்று பேசியதனால் என்னுடைய அந்தஸ்தை நான் நிறைய கூட்டியிருக்கிறேன் என்று நான் பயப்படாமல் உறுதியாக சொல்லுகிறேன், நம்பி சொல்லுகிறேன். பெரியவர்களை பற்றி பேசுவதன் மூலம் பெரியவர்களின் அந்தஸ்தில் எதுவும் கூடிப்பிடப் போவதும் இல்லை. அவர்களை பற்றி பேசாமல் இந்த சமூகம் விடுவதனால் அவர்களுடைய அந்தஸ்தில் எதுவும் இம்மியளவும் குறைந்துவிடப் போவதும் இல்லை. பேசுபவர்கள் கூட்டிக் கொள்கிறார்கள் தம்முடைய அந்தஸ்தை, தமது தரத்தை, தமது சிறப்பை, தமது கீர்த்தி. அவ்வளவுதான், உலகத்திற்காக ஒரு முன்னுதாரணம் காட்ட முடியாத வரலாற்றை படைத்து விட்டு சென்ற இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் அவர்கள் போன்றோரையும் தமது சமய சமூக தலைவர்களாக முன்னிறுத்தி முதன்மைப்படுத்தி முதல் நிலையில் கொண்டு வைத்து அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒன்று கூடி அவர்கள் பேரில் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அசை போடுவதற்கு, மீட்டி பார்ப்பதற்கு, இறைமீட்டல் செய்வதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த வகையிலே தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பன்முக ஆளுமையை பற்றி பேசுவதற்கு எந்த ஆளுமையும் இல்லாத ஒருவன் முன்வந்திருப்பது ஆரம்பத்தில் எனக்கு நெகிழ்ந்து போனேன். அந்த கோரிக்கை, அந்த வேண்டுதல் வந்த போது இருந்தாலும் அவர்களை பற்றி பேசி கொஞ்சமாவது என்னிடத்திலே மெல்லிசான ஒரு ஆளுமையை கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் மகிழ்ந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஆகவே பெரியவர்களே, இந்த பணிகள் தொடர வேண்டும். நமக்காக நமது தீனை நிலைநாட்டி விட்டு சென்ற மக்கள் அவர்கள் எவர்களாக இருந்தாலும், இமாம் ஷாஃபிஈ மட்டுமல்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது இமாம் அபூ ஹனீஃபாவாக இருக்கலாம், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியாக இருக்கலாம், எந்த ஒரு இமாமாக இருந்தாலும் அவர்களை பற்றி அடிக்கடி பேசுவோம். ஆலிம்கள் முன்வர வேண்டும். இவர்களுக்கான பணிகளை பொதுமக்களுக்கு முன் நிலைநிறுத்துவதற்கு, செய்து கொடுப்பதற்கு அறிஞர் பெருமக்கள் முன்வர வேண்டும். அறிஞனின் சிறப்பை அறிஞன் தான் சரியாக புரிவான், அறிவான். அறிஞனின் சிறப்பை அறிஞனால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு துறையில் உள்ளவனை இன்னும் ஒரு துறை, அந்த துறையில் இல்லாதவன் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு இடத்திலே சொன்னேன், ஒரு துறையில் உள்ளவனை அந்த துறையினால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு வைத்தியனை ஒரு வைத்தியனால் தான் புரியலாம். ஒரு ஊடகவியலாளனை ஊடகவியலாளனால் தான் புரியலாம். ஒரு பேச்சாளனை பேச்சாளனால் தான் புரியலாம். ஒரு கணக்காய்வாளரை கணக்காய்வாளரால் தான் புரியலாம். ஒரு அறிஞனை ஒரு அறிஞனால் தான் புரியலாம். ஒரு அரசியல் பிரமுகரை ஒரு அரசியல் பிரமுகரால் தான் புரியலாம். இதுதான் தத்துவம் அல்ல, இதுதான் நடைமுறை சகோதரர்களே. வெறும் தத்துவம் அல்ல, நடைமுறையில் தான். அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ்வை பயந்து நடப்பவனால் தான் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற ஒரு மனிதனை அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற ஒரு மனிதனால் தான் சரியாக புரிந்து கொள்ளலாம். அதுபோல இமாம் ஷாஃபிஈ போன்ற பன்முக ஆளுமைகளை ஓரளவாவது நாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களே சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த ஆளுமையை 1200 ஆண்டுகளுக்கு குறையாத ஒரு கால இடைவெளியில் இருந்து கொண்டு நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. என்று ஒரு பொது சட்டம் இருக்கிறது, எதனை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாதோ அதனை முழுமையாக விட்டுவிடவும் கூடாது, எதனை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாதோ அதனை முழுமையாக விட்டுவிடவும் கூடாது. அந்த வகையிலே ஓரளவாவது அவர்களுடைய ஆளுமையை புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு நம்மால் முடியும் என்று இருக்கிற போது நாம் அதனை முழுமையாக விட்டு விடாமல் கொஞ்சமாவது பேசுவோம், ஆளுமைகள் முன் வர வேண்டும். இது உங்களுடைய பணி என்ற வகையிலே நான் சொல்லி முடித்துக் கொள்ள நிறைவுக்கு வருகிறேன். இறுதியாக இந்த பணிகள் தொடர வேண்டும். இந்த மஸ்ஜித் ஐதுரூஸ் ஒரு முக்கியமான பணி, சுமார் 100 ஆண்டுகளை தாண்டிய ஒரு வரலாற்று பாரம்பரியம் உள்ள ஒரு பணி. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பள்ளியிலே இப்படியான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்ற வகையிலே நான் பரவசம் அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பள்ளியிலே ஒரு நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்று நான் அறிகிறேன். எனது அறிவு சரியாக இருந்தால், எனது புரிதல் சரியாக இருந்தால் இது எனது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிக் கொண்டிருக்கிறது. புத்தளம் பெரிய பள்ளியின் கட்டிடத்தை விட ஒரு பழமை வாய்ந்த கட்டிடம் தான் இந்த மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதை பற்றி அரபு இலக்கியத்தில் கூட ஒரு நூலில் கூட பேசப்பட்டிருக்கிறது. உங்களில் அதிகம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு நூல் இருக்கிறது, ரிஷ்லத்து நிலா செயலான் என்று ஒரு அரபு நூல். அது பயண இலக்கியம். 1978 ஆண்டு முஹம்மது புரு நாசிர் அல் அபூதி என்று முஸ்லிம் வேர்ல்ட் லீக்கின் அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி இந்த நாட்டுக்கு வந்திருந்தார். அவர் வந்திருந்த அந்த பயணத்தை, அவருடைய ஒரு வார கால பயணத்தின் பிறகு அவர் பயண இலக்கியமாக எழுதியுள்ளார். புத்தளத்துக்கு ஒரு நாள் விஜயம் செய்திருக்கிறார். அந்த நேரத்திலே இந்த மஸ்ஜிதை பார்த்திருக்கிறார். மஸ்ஜிதின் கூரையின் கம்புகளை வர்ணித்திருக்கிறார். மஸ்ஜிதில் தொழுகைக்காக விரிக்கப்பட்டிருந்த பாய்களை வர்ணித்திருக்கிறார். மஸ்ஜிதில் அந்த காலத்தில் இமாமாக இருந்த பிள்ளைகளை கூட்டி வைத்து குத்தாப் குர்ஆன் மதரசா நடத்தி கொண்டிருந்த மர்ஹூம் அப்துல் அப்பாவை பற்றியும் எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் அப்துல் சபூர் என்று அந்த நேரத்தில் அவருக்கு கிடைத்த தகவல் படி எழுதியிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாய்களில் அப்துல் அப்பா அப்துல் அப்பா என்றுதான் தெரியும். அது அப்துல்லா அப்பாவா அப்துல் சபூர் அப்பாவா என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் அவரின் கபரை மண்ணறி வாழ்ந்து பிரகாசமாக்கி வைப்பானாக. பிள்ளைகள் என்ன பலகை வைத்திருந்தார்கள், பலகையை அழிப்பதற்கும் அதில் எழுதுவதற்கும் பயன்படுத்தப்பட்ட மாலா, இதுவெல்லாம் நமக்கு ஒரு இலக்கியம் மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கும் இந்த புத்தளத்துக்கும் ஒரு வரலாறு சகோதரர்களே. அதுவும் தமிழ் இலக்கியத்தில் நமக்கு கிடைக்கலாம், அரபு இலக்கியத்தில், அரபு உலகில் ஒரு இலக்கியத்தில் நமது ஊரும் நமது பேரும் நமது இடமும் அல்லாஹ்வின் இல்லமும் எல்லாவற்றுக்கு மேலாக அதன் கூரை, அதன் விரிப்பு, அதன் இமாம், அதன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பற்றி பேசப்படுகின்றது என்றால் நாம் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டாமா? ஆகவே இந்த பள்ளியில் இப்படியான பணிகள் தினந்தோறும் நடைபெற வேண்டும், மாதந்தோறும் நடைபெற வேண்டும், வாரந்தோறும் நடைபெற வேண்டும். விட்டு விட்டு நீண்ட காலத்துக்கு பிறகு பருவ காலத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பணிகளாக இராமல் மஸ்ஜிதிலிருந்து நிறைய இப்படியான பணிகள் நடைபெற வேண்டும். இப்படியான பெரிய மனிதர்களுடைய பரக்கத் நமக்கு வந்து சேரும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த நிகழ்ச்சியையும் இந்த வருகையையும் இந்த இருப்பையும் இந்த பேச்சையும் இந்த கேட்டலை கபூல் செய்து கொள்வானாக. நம்மிடத்திலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருந்த அன்பை நம்மிடத்திலே வைப்பானாக. அவர்களில் வைத்திருந்த கருணையை நம்மிடத்திலேயும் அல்லாஹ் தஆலா வைப்பானாக. அவர்களுக்கு கொடுத்திருந்த அறிவு, விளக்கம், ஞானம், விவேகம், புத்தி, புலமை, திறமை இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவானாக. அவர்களை உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்தியிருப்பது போல் நம்மையும் அல்லாஹ் தஆலா உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. வரக்கூடிய தலைமுறையையும் அல்லாஹ் தஆலா அப்படியே கபூல் செய்து கொள்வானாக. இமாம் அவர்களை பேசியதில், நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய கேட்டலில், நம்முடைய பேச்சில் தப்பித்தவர்கள் வந்திருந்தால் அல்லாஹ் தஆலா அவற்றை மன்னித்து நமக்கு திருத்தி தெளிவை தருவானாக. இமாம் அவர்களை பேசினோம், அவர்களை பற்றி கேட்டோம், அவர்களுடைய வாழ்க்கை நெறியை நமது வாழ்க்கை நெறியாக கொண்டு தொடருவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபிக் தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.